திருப்பலி அன்பின் அடையாளம். ஒவ்வொரு திருப்பலியிலையும் ஆண்டவர் தன் இரத்தத்தையே உடலையே கொடுக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதம் பார்த்தீர்களா? அப்படியானால் அன்பின் வெளிப்பாடு யோவான் நற்செய்தி 15:13 பார்க்கிறோம். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த உயர்ந்த ஒரு அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா, திருப்பலி நம்மை நேசிக்கிற ஒரு நேரம். ஐயோ, என் குடும்பத்தை நேசிக்க யாருமே இல்லை என்று நினைப்பீர்களா? திருப்பலிக்கு வாருங்கள். ஒவ்வொரு திருப்பலியும் ஆண்டவருடைய அன்பு உங்களை நிரப்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவருடைய ஆற்றல் உங்களை நிரப்புவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவருடைய பரிசுத்த கரம் உங்களை அணைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். எனக்கு பிரியமான அன்பு செல்வங்களே, சென்னை பட்டணத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண்மணி தியானத்திற்கு வந்து அந்த 3 நாள் வழிபாட்டின் கடைசி நேரத்தில் அவள் சாட்சி பகிர்ந்தாள். அவள் சொன்னாள், நான் 18 ஆண்டுகளமாய் உதரப்போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். நான் எடுக்காத மருந்துகளே இல்லை, போகாத டாக்டர்ஸே இல்லை. ஆனால் 18 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவேளை யாராவது என்னிடத்தில் திருப்பலியில 100% வல்லமை உண்டு, விடுதலை உண்டு என்று சொல்லி இருந்ததை நான் கேட்டிருந்தால், இல்லை சொல்லக்கூடிய இடத்திற்கு நான் போயிருந்தால், 18 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். இந்த 3 நாட்களும் நான் கேட்டது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். திருப்பலியிலே விடுதலை உண்டு, திருப்பலியிலே ஆண்டவர் கொடுக்கிற மகா பெரும் ஆசீர்வாதம் உண்டு. நான் நம்பினேன், நற்கருணை உட்கொண்டேன். நற்கருணை உட்கொண்டு வந்து ஜபித்த பொழுது சொன்னார்கள், பல ஆண்டுகளாய் உதரப்போக்கிலே பாதிக்கப்பட்ட பெண்மணியை ஆண்டவர் தொடுகிறார். சொன்ன மாத்திரத்தில் 18 ஆண்டுகளமாய் பாதிக்கப்பட்டிருந்த நான் முற்றிலும் சுகமானேன் என்று சொன்னார். அடுத்து ஒரு ஆண்டு கழித்து நாங்கள் எல்லாம் குழுவாய் வேளாங்கண்ணி சென்றிருந்தோம். ஒரு குடும்பமும் வந்தது. என்னை பார்த்த அந்த குடும்பம் அந்த பெண்மணி, ஃபாதர், ப்ரைஸ் தி லார்ட் ஃபாதர், சுகமாயிருக்கிறீங்களா என்று கேட்டார். நான் சொன்ன, சுகமாயிருக்கிறம்மா, நீங்க என்ன ஃபாதர், என்ன தெரியலையா? நான் தான் ஃபாதர், சென்னை 18 வருடம் உதரப்போக்கு, இப்ப சுகமா இருக்கிறேன் ஃபாதர் என்று சொன்னாள். என் அன்பு செல்வங்களே, திருப்பலி நம்மை வாழ வைக்கிற ஒரு நேரம், வாழ்வின் நிறைவை கொடுக்கிற ஒரு நேரம். என் அன்பு செல்வங்களே, பாரிஸ்ல ஒரு குடும்பம் வேதனையோடும் வருத்தத்தோடும், ஐயோ நாங்கள் எப்படி இனி வாழ்வோம், வாழ்ந்து என்ன பயன் என்ற வேதனையிலே அன்றைக்கு யாரோ சொல்ல கேள்விப்பட்டு வழிபாட்டிலே வந்து பங்கெடுக்கிறார்கள். ஒரு பெரிய ஆச்சரியம், உடைந்து போன நிலை, கலங்கி போன நிலை. வாழ்க்கையில் இனி வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? ஒரு பகுதியிலே கடன், இன்னொரு பகுதியிலே வருத்தம், உற்றார் உறவினர்கள் கைவிட்ட நிலை, கை நெகிழ்ந்த நிலை. வெளிநாட்டிலே இருக்கிறோம் என்றுதான் பெயர், ஆனால் ஓரமாய் ஒதுங்கி கிடக்கிறோம் என்று கலங்கி போயிருந்த இந்த குடும்பம் அன்றைக்கு திருப்பலிக்கு வந்தார்கள். திருப்பலிலே பங்கெடுத்தார்கள். என்ன ஆச்சரியம், உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம். திருப்பலி முடிந்த பிறகு அவர்கள் சொன்னார்கள், ஃபாதர், இந்த திருப்பலி எங்க வாழ்வையே மாற்றி இருக்கிறது. ஃபாதர், இந்த திருப்பலி எங்களுக்குள்ளாக ஒரு புதிய ஆற்றலை கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். என் அன்பு செல்வங்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதெல்லாம் திருப்பலிக்கு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என் அன்பு செல்வமே, என் அன்பு தங்கமே, வா, நான் உன்னை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ மை டார்லிங், ஐ லவ் யூ மை ஸ்வீட் ஹார்ட். ஒவ்வொரு திருப்பலியிலையும் நான் உன்னை நேசிக்கிறேன், வா என்று கரம் விரிக்கிறார். நேசிக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நான் உன்னோடு இருக்கிறேன். நேசிக்கிறவர் நம்மை விட்டு தூரமா போறதில்லைங்க, நம்மோடு நமக்குள்ளாக அவர் இருக்கிறார். நம்மோடும் நமக்குள்ளாயும் இருக்கிறவர் என்ன செய்கிறார்? கைவிடவே மாட்டார். திருப்பலிக்கு வருகிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன? நான் உன்னை கை நிகழ மாட்டேன். திருப்பலிக்கு வருகிற நம்மை கைவிடாத தெய்வம் என்ன செய்ய போகிறாராம்? சாட்சியாய், சாட்சிகளாய் எழுந்து பிரகாசிக்க செய்ய போகிறார். என் அன்பு செல்வங்களே, இவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் நம்மை வாழ வைக்கிறவராய், வாழ்வின் நிறைவை கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஒரு பெண்மணி கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டவர், மருத்துவராலே கைவிடப்பட்ட பெண்மணி. அன்றைக்கு தியானத்திற்கு அவள் கொண்டு வரப்பட்டாள், வழிபாட்டிற்கு கொண்டு வரப்பட்டாள். அப்ப எல்லாரும் சொன்னார்கள், ஃபாதர் இவளோ கடைசி நேரத்தில் இருக்கிறாள். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, இந்த தியானத்துக்கு வந்தா எப்படியாவது அவளுக்கு சுகம் கிடைத்து விடும் என்று. நான் அந்த சகோதரியை பார்த்து கேட்டேன், அம்மா நீங்க எப்பமா கடைசியா பாவ சங்கீர்த்தனம் செய்தீங்கன்னு கேட்டேன். அவ சொன்னார், கல்யாணம் ஆனப்ப செய்தேன் ஃபாதர், ஏன்னா அந்த ஃபாதர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், பாவ சங்கீர்த்தனம் செய்யலன்னா கல்யாணம் தாலி கட்ட விட மாட்டார், அதனால பாவ சங்கீர்த்தனம் செய்தேன். ஒருவேளை இங்க இருக்கிற நீங்கள், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் இந்த பெண்மணி சொன்னாள், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என் அன்பு செல்வங்களே, அவ சொன்னா நான் பாவ சங்கீர்த்தனம் செய்யல ஃபாதர். நான் சொன்னேன், இந்த தியானத்துல ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கம்மா. ஏம்மா இன்றைக்கு இந்த தியானத்துக்கு வந்தீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, இழுத்து கொண்டிருக்கிறதே. அவ சொன்னா, கடைசியா இந்த இடத்துக்கு வந்தா சுகம் கிடைக்கும் என்று நினைத்தேன். என் அன்பு செல்வங்களே, ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் கடைசி நேரத்திலே வந்திருக்கிறேன், எல்லாம் முடிந்த வேளையில் வந்திருக்கிறேன். சோர்ந்து போகாதீர்கள், நீங்கள் வந்திருப்பது மனிதனிடத்தில் அல்ல, தெய்வத்தின் பாதத்தில். அன்றைக்கு பேதுரு சீடர்களை பார்த்து சொன்னார், யோவான் நற்செய்தி 21:3, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் தெளிவா பேதுரு இடத்துல சொன்னாரு, இனிமே கடற்கரை பக்கம் நீ வரக்கூடாது, நீ மீன்களை பிடிக்கிறவன் அல்ல மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாறுவாய் என்று. ஆனா வாழ்க்கையில் அவருக்கும் சோதனை வேதனை, என்னங்க செய்யறது, இனி மீன் பிடி தொழில் தான் எனக்கு என்று சொல்லி மீன் பிடிக்க போயிட்டார். ஒன்னும் கிடைக்கலங்க, ஒன்னும் கிடைக்கல. ஆண்டவரை மீறி செல்லக்கூடிய ஒரு மனிதன் வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதத்தை காண முடியும்? ஒன்றும் கிடைக்கல. வந்து கொண்டிருக்கிறார் ஒரு நீர் 100 மீட்டர் தூரம், அதாவது கடற்கரைக்கு வந்தாச்சுங்க. வரும் பொழுது அங்க ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறார், கேட்கிறார், ஹலோ என்ன ஒண்ணும் கிடைக்கலையா? இங்கிருந்து சொல்றாங்க, ஒண்ணும் கிடைக்கல. இயேசு சொன்னார், வலப்பக்கமா வலைய போடுங்க. வலப்பக்கமா போட்டாங்க, கடற்கரையில கரையில வேலையெல்லாம் தொழிலெல்லாம் முடித்து விட்டு வருகிற வேலையில அந்த வலை முழுவதும் மீன்கள். ஏன்? அன்றைக்கு அந்த மனிதர் கேட்ட சப்தம் தெய்வத்தின் சப்தம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், எல்லாம் என் வாழ்க்கையில முடிந்து போய்விட்டது, நான் ஆண்டவரை தேடி ஆண்டவர் பாதத்தில் வந்திருப்பேனோ, அவர் பலிப்பீடத்தில் அமர்ந்திருப்பேனோ, அது உயர்ந்தது, அது பெரியது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இந்த அம்மாவை பார்த்து சொன்னோம், அம்மா நீங்க ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள், வேற வழி இல்லாமல் வந்திருக்கிறீர்கள். நீங்க நலமா இருக்கிற பொழுது வந்திருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். கடைசி நேரத்துல வந்திருக்கீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை கை நிகழ மாட்டார். அவரை பற்றி கொள்ளுங்கள். அந்த அம்மா நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்தார், 3 நாட்கள் தியானத்திலே பங்கெடுத்தார், வீட்டுக்கு போயிட்டார். மரித்து போக வேண்டிய அந்த சகோதரி 3 ஆண்டுகள் ஆகிறது, இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். என் அன்பு செல்வங்களே, ஆண்டவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் வாழ்வார்கள், வாழ்வின் நிறைவை காண்பார்கள். ஒவ்வொரு திருப்பலியும் நம்மை வாழ வைக்கிற ஒன்றாய் இருக்கிறது, வாழ்வின் நிறைவை கொடுக்கிற ஒன்றாய் இருக்கிறது. அவர் கைவிடவே மாட்டார், அவர் கை நெகிழவே மாட்டார். பாரிஸ்ல ஒரு சகோதரன், ஏறக்குறைய 25 ஆண்டுகள் அவர் பூசைக்கு போனதே இல்லை. தன் மனைவியை ஆலயத்திற்குள்ளாக அனுப்பிவிட்டு வெளியில காவல் காத்து கொண்டிருப்பார். மனைவி வந்தவுடன் அழைத்து செல்வார். அன்றைக்கு டைம் ஆயிட்டு, மனைவி சொன்னா சீக்கிரம் வாங்க பூசிக்கு போகணும். அவர் வந்தவர் தன்னுடைய மகளையும் தூக்கி கொண்டு உள்ளே அழைத்து வருகிறார். பூசை ஆரம்பித்துட்டு, பூசை ஆரம்பித்த உடனே தன் மகளை விட்டுட்டு வெளியிலே போக வேண்டியவர் அவரால் வெளியில போக முடியல. அன்றைக்கு அப்படியே நிற்கிறார். சரி, என்னதான் நடக்கிறது? அன்றைக்கு முதன்முறையாய் பல ஆண்டுகள் கழித்து அந்த மனிதர் திருப்பள்ளியிலே பங்கெடுக்கிறார். அடுத்து ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் வர ஆரம்பித்தார். டாக்டர் அவருடைய இரண்டு கால்களிலும் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அவர் சொன்னார், ஃபாதர், டாக்டர் ஆபரேஷன் செய்ய சொல்லியிருக்கிறார், என்னால் நடக்க முடியாது, கஷ்டம். ஆனால் அன்றையிலிருந்து எல்லா வழிபாட்டுக்கும் அவர் வர ஆரம்பித்தார். அவர் பெயர் விக்டர், மனைவியுடைய பெயர் டோரின். என் அன்பு செல்வங்களை, யாழ்ப்பாணத்தை சார்ந்த குடும்பம், ஒருவேளை உங்களுடைய உற்றாராய் உறவினராய் கூட இருக்கலாம். அவர் சொன்னார், ஃபாதர், நான் திருப்பள்ளியில தொடர்ந்து பங்கெடுக்க ஆரம்பித்தேன், கால்ல வீக்கம் எல்லாம் இல்ல ஃபாதர், கால்ல வலி எல்லாம் இல்ல ஃபாதர், சுகமாயிட்டு ஃபாதர், திருப்பள்ளியில எவ்வளவு வல்லம் இருக்கு, எவ்வளவு ஆற்றல் இருக்கு என்று சொன்னார். என் அன்பு செல்வங்களே, திருப்பள்ளி நம்மை வாழ வைக்கிற ஒரு நேரம், திருப்பள்ளி நம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். என் அன்பு செல்வங்களே, வேதத்திலே ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 15:16 நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். இங்க வந்திருக்கிற நீங்கெல்லாம் யார் தெரியுமா? அழைக்கப்பட்டவர்கள்லாம் இல்லைங்க. இங்க வந்திருக்கிற யாரு? அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திருப்பள்ளிக்கு வந்திருக்கிற நீங்க, லெப்ட்ல ரைட்ல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, திருப்பள்ளிக்கு வந்திருக்கிற நீங்க, ஐயோ பாவம், நிறைய பேருக்கு பேசவராது போல இருக்கு. இந்த ஜெர்மனி தேசத்திலேயே இந்த பங்கு தான் ரொம்ப அமைதியா இருப்பாங்க போல இருக்கு. இங்க இருக்கிற குடும்பங்கள் தான் பேசுறது கூட வெளியில தெரியாத அளவுக்கு இருப்பாங்க போல இருக்கு. பாருங்க, இங்க வாயை திறக்கிறாங்களா? இங்கே வாயை திறக்காதவங்க வீட்லயா போய் வாயை திறக்க போறாங்க? ஒரு சிலர் பாக்குறாங்க, ஐயோ 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 ஐயோ, எங்களை தப்பா நினைச்சிட்டீங்க ஃபாதர், நீங்க ரொம்ப நல்லவங்க தான், காட் பிளஸ் யூ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திருப்பள்ளிக்கு வந்திருக்கிற நீங்க அழைக்கப்பட்டவர் இல்லைங்க, நீங்க அழைக்கப்பட்ட ஆள் இல்ல, நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள். யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரு? ஏறக்குறைய 90% என்னத்தான் பார்த்து சொல்றாங்க. You are a chosen one. You are a chosen one. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? அழைக்கப்பட்டோர் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர். ஆமா, many are called but only few are chosen. நீங்கெல்லாம் chosen people, நீங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னா என்ன தெரியுமா? கேள்வியே கேட்கக்கூடாது போல இருக்குங்க. உதாரணத்திற்கு, ஒரு கம்பெனியில 50 தேவை வேலையாட்கள், ஆனா 500 இன்டர்வியூக்கு போறாங்க. எத்தனை பேரு? 500 வந்துட்டாங்களே, 500 எடுப்பாங்களா? 50 தான். அப்போ அந்த 50 யாருங்க? இன்னும் கொஞ்சம் தெளிவான பாசையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அப்பா, எவ்வளவு தெளிவா சொல்றாங்க! தெளிவா சொல்லுங்க. உடனே முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தெளிவா சொல்லுங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அம்மா அப்படின்னா என்ன சொல்லுங்க? அம்மா. ஆமா, காட் பிளஸ் யூ. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் பாஸ் ஆனவங்கன்னு அர்த்தம். நீங்க யாரு? பாஸ் ஆனவங்க. திருப்பள்ளிக்கு வரக்கூடியவர்கள், வந்திருக்கிறவர்கள், ஆண்டவருடைய பாதத்திலே இருக்கிறவர்கள், ஃபெயில் ஆனவங்க இல்ல, பாஸ் ஆனவங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நாங்க எவ்வளவு சத்தமா சொல்றோம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஃபெயில் ஆன ஆள் இல்ல, பாஸ் ஆன ஆள். நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. எனக்கு பிரியமானவர்களே, இப்பெல்லாம் யூனிவர்சிட்டியில பாஸ் ஆனாலே ஒரு பெரிய நிகழ்வு இல்லைங்க. நீங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஐந்தாம் வகுப்பு தான் பாஸ் ஆகிருப்பீங்க. உடனே அம்மா விடத்துல சொல்லி, அம்மா சாக்லேட் வாங்கி கொடுங்க என்று சொல்லி என்ன செய்வீங்க? நீங்க எல்லாரிடத்திலும் போய், ஆட்டி நான் பாஸ் ஆயிட்டேன், ஆமா சித்தப்பா நான் பாஸ் ஆயிட்டேன், எல்லாரிடத்திலையும் சொல்லுவீங்க. என் அன்பு செல்வங்களே, அப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கு மதிப்பு மரியாதையே இல்லாம போச்சுங்க. என் அன்பு செல்வங்களே, திருப்பலிக்கு வந்திருக்கிற என் அன்பு தங்கங்களே, நீங்க பாஸ் ஆனவங்க. ஆமா, திருப்பலிக்கு வருகிற ஒரு மனிதன் திருப்பலியிலே பங்கெடுத்து செல்லுகிற பொழுது நான் பாஸ் ஆயிட்டேன் என்று அவன் உணர்வானையனால் அவனில எவ்வளவு மகிழ்ச்சி. ஆனா பாஸ் ஆன ஆளு கூட ஃபெயில் ஆனதை விட வேதனையா போகுது. ஆமா, வேதனையா. அப்படி என் அன்பு செல்வங்களே, என் அன்பு தங்கங்களே, திருப்பலிக்கு வந்திருக்கிறீர்களா? நீங்க பாஸ் ஆனவங்க. அதனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்மை வாழ வைக்கும் இந்த திருப்பலி எவ்வளவு பரிசுத்தமானது பார்த்தீர்களா? எவ்வளவு ஆற்றல் நிறைந்தது பார்த்தீர்களா? ஒரு அழகான ஜெபம் உண்டு. நாங்கள் போகிற எல்லா இடத்திலும் இதை பற்றி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். குருவானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்களோடு இருப்பாராக. நீங்க உடனே சொல்றீங்க, ஃபாதர் உங்களோடு இருக்கட்டும் ஃபாதர் என்று சொல்லுகிறீர்கள். பாத்தீங்களா என்ன அர்த்தம்? இதை மட்டும் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா புனிதர் ஆயிடுவீங்க. என்னவாயிடுவீங்க? ஆமா. ஆனா ஒரு கண்டிஷனுங்க, பூசை பார்க்க கூடாது, பங்கெடுக்கும். பூசை பார்க்க கூடாது, பங்கெடுக்க வேண்டும். எவ்வளவு அழகா இருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், the grace of our Lord Jesus Christ. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதெல்லாம் நான் பலவீனமாக இருப்பேனோ, எப்பொழுதெல்லாம் இயலாமையில் இருப்பேனோ, கண்ணீரோடு இருப்பேனோ, பிரச்சனையோடு இருப்பேனோ, போராட்டத்தோடு இருப்பேனோ, உடைபட்ட நிலையில் இருப்பேனோ, உடனே நான் என்ன செய்யணும்? திருப்பலிக்கு வர வேண்டும். காரணம், திருப்பலியில் ஒரு புதிய ஆற்றல், ஒரு புதிய எனர்ஜி எனக்கு வருகிறது. 2 Corinthians 12:9-10 பார்க்கிறோம், என் அருள் உனக்கு போதும், my grace is sufficient for you. என் அருள் உனக்கு போதும். ஒவ்வொரு திருப்பலிக்கு வருகிற பொழுது நான் பலவீனமா வரேன், ஆனா திருப்பலி என்னை பலப்படுத்துகிறது, ஊட்டச்சத்து கொடுக்கிறது. அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன், boost is my energy. என்னது? Boost is my energy. ஆமா, நீங்க திருப்பலிக்கு வந்துட்டு போன உடனே பக்கத்து வீட்டுல கேட்பாங்க, ஆஹா அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே, எப்படி? பூசை இஸ் மை எனர்ஜி. ஆமா, எனது பூசை. ஆகவே தான் ஒரு பழைய பாடல் உண்டு, பூசை பள்ளி போல் பாக்கிய செல்வம் பூவில் இல்லையே, இப்பூவி நிரம்ப பொன் தந்தாலும் பூசைக்கு பாத்தீங்களா? இந்த பூவி நிரம்ப தங்கத்தையும் வைரத்தையும் வாரி கொட்டினாலும் பூசைக்கு ஈடில்லை. அந்த பூசையில கன்னத்துல கை வைத்துட்டு உட்கார்ந்தா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? என்ன சொன்னாலும் விளங்காது போல இருக்க. ஆண்டவர் வருத்தப்பட மாட்டார். எனக்கு பிரியமானவர்கள், அவர் கொடுக்கிறார் ஆசீர்வாதத்தை வைத்துக்கொள், ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள். நாங்கள் எல்லா இடத்திலும் போகிற இடத்தெல்லாம் இரண்டு விதமான ஜபத்தை குறித்து பகிர்வது உண்டு. ஒன்று ஆல்பம் ஜபம், இன்னொன்று அன்பளிப்பின் ஜபம். ஆல்பம் பிரேயர், கிஃப்ட் பிரேயர். ஏறக்குறைய எல்லார் வீட்லையும் போட்டோ ஆல்பம் வைத்திருப்பீங்க. வைத்திருக்கீங்க தானே? சின்ன பிள்ளையா இருக்கும் போது எடுத்த போட்டோ, பெருசான பொழுது எடுத்த போட்டோ, நீங்க முதன் முதல் ஜெர்மனிக்கு வந்த பொழுது எடுத்த போட்டோ, கல்யாண நேரத்தில் எடுத்த போட்டோ. ஆமா, குழந்தையா இருந்த பொழுது ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன், நீங்க போன பிக்னிக் எல்லாம் எடுத்திருப்பீங்க. அழகான போட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன செய்திருப்பீங்க? அழகா பேக் பண்ணி வைத்திருப்பீங்க. நான் உங்க வீட்டுக்கு வரங்க. வந்த உடனே என்ன செய்வீங்க? ஃபாதர், இந்த போட்டோ ஆல்பத்தை பாருங்கன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடுவீங்களா? பக்கத்துல உட்கார்ந்து ஒவ்வொன்றா விளக்கி சொல்லுவீங்க. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? எஸ். திண்டுக்கல் பக்கத்துல சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஃபாதர், அவிகதான் இவிக, இவிகதான் அவிக. எல்லாம் விளக்கி சொல்லுவீங்க. ஃபாதர், நான் நல்ல வாலிப வயசுல நல்ல முடி இருந்தது ஃபாதர், கருகருன்னு இருந்தது, இப்பத்தான் எல்லாம் கொட்டி போச்சு. அப்ப நல்ல மெல்லிசா ரொம்ப அழகா இருந்த ஃபாதர், இப்பத்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு. எல்லாம் சொல்லுவீங்க. ஃபாதர், இது எங்க சித்தப்பா, இது எங்க பெரியப்பா, எல்லாம் சொல்லுவீங்க. சொல்லி முடித்த உடனே உங்க போட்டோ ஆல்பத்தை எடுத்துக்கிட்டு நான் இந்தியா போயிட்டேன்னு வைத்துக்கீங்களேன், என்ன செய்வீங்க? ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க போல இருக்கு. ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க போல இருக்கு. உங்க போட்டோ ஆல்பத்தை நாங்க எடுத்துட்டு போடா என்னக்கா செய்வீங்க? ஷூட் பண்ணிடுவீங்களா? ஐயோ, திருப்பி கேப்பிய. அப்புறம் என்ன செய்வீங்க? திட்டுவாங்க. அப்பவே எனக்கு தெரியும், சாமியார் கருகருன்னு திரு திருன்னு முடிச்ச பொழுதே எனக்கு தெரியும், என்னடா இது அப்படின்னு சொல்லி பழக்க தோஷத்துல எடுத்துட்டு போயிட்டாரே. ஆமா, திட்டிக்கிட்டே இருப்பிய. ஆமா, அப்புறம் வேற என்னங்க செய்வீங்க? உங்க வீட்டு ஆல்பத்தை நான் எடுத்துட்டு போனா என்ன செய்வீங்க? இன்னொரு ஆல்பம் செய்வீங்க. அக்கா நல்லா இருங்க. அக்கா அப்பா ஒரே ஒரு அக்கா தான், இன்னொரு ஆல்பம் செய்துக்கு வாங்க. ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க போல இருக்கு. காட் பிளஸ் யூ. மத்தவங்க சொல்லுங்க. நல்ல பதில். ஃபாதர், உங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் வைத்துக்குங்க, மற்றதெல்லாம் சீக்கிரமா நீங்க அனுப்பி விடுங்க. போஸ்டல் சார்ஜ் வேணா நான் பே பண்ணிடுறேன் இல்லையா? அவர் ரொம்ப வயசா புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஓகே, அப்புறம் எனக்கு பிரியமானவர்களே, இப்படித்தாங்க நிறைய முறை நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தேடி வருகிறோம். தேடி வந்த உடனே ஆண்டவரே, இதுதான் என் பிரச்சனை, அதுதான் என் பிரச்சனை, இவிகதான் அவிய, அவிகதான் இவிய, இங்க இங்க பிரச்சனை, அங்கங்க பிரச்சனை, இதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை, பாத்துட்டீங்களா? அதை அப்படியே திருப்பி கொடுங்க. வேணும்னா கொஞ்சம் பிரச்சனையை வைத்துக்குங்க, மிச்சத்தெல்லாம் எனக்கு கொடுங்க. ஆமா, எஸ் நீங்க வேணா வைத்துக்குங்க, ஆனா இதே போல இன்னொரு ஆல்பத்தை நான் தயாரிச்சுக்கோம்ல. ஆமா, ஒரு சகோதரியை பார்த்து கேட்டேன், அக்கா ஏங்கா கவலைப்படுறீங்கன்னு கேட்டேன். அவ சொன்னா, சாமி நான் கவலைப்படலன்னா பக்கத்து வீட்டுக்காரி என்னை பற்றி என்ன சாமி நினைப்பான்னு கேட்டான். அடி பாவி, இவ யாருக்கா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா? பக்கத்து வீட்டுக்காரிக்கா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா? என் அன்பு செல்வங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் நம்மை நிரப்புகிறதுங்க. ஆனா வந்து ஆமா அப்படி காண்பித்துட்டு அப்படி போறது. ஆமா, இரண்டாவது ஜபம் என்ன ஜபமா? கிஃப்ட் பிரேயர், அன்பளிப்பின் ஜபம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இங்க நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், நீங்க கொடுக்கிற கிஃப்ட் மற்றவர்களுக்கு அது விசுவாசத்தை ஆழப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்க வேண்டும். ஆமா, இதெல்லாம் வச்சா செல்வம் வரும், அதெல்லாம் வைத்தா அது வரும், இதெல்லாம் வைத்தா இது வரும், அப்படியெல்லாம் கொடுக்காதீங்க தாயே. ஒரு நல்ல மாதா சுரூபம், ஒரு புனிதருடைய சுரூபம், இல்லை ஒரு ஜபமாலை, இல்லை அந்த வீட்டில் வைக்கிற ஒரு ஷோவோ நல்லதா? அது அவர்களை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர், ஒன்றா படித்தீங்க, அவருக்கு திருமணம், என்ன செய்வீங்க? ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க. வாங்கி கொடுக்கும் பொழுது போட்டோலாம் எடுத்துக்கிங்கயா, ரொம்ப சந்தோஷம். ஒரு வாரம் கழித்து, ஒரு கிழமை கழித்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அடியே உனக்கு நான் கிஃப்ட் கொடுத்தம்ல, மரியாதையா திருப்பி கொடு கேப்பீங்களா? நிறைய ஆட்கள் எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கா, கேப்பாக போல இருக்கீங்க. எனக்கு பிரியமானவர்களே, நாம் கேட்பதில்லை. ஏன்? அது அவ்வளவுதாங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பெரும் சுமை சுமந்து சுமந்து சோர்ந்து போயிருக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். இந்த உலகத்திலே ஒரே ஒரு இடம் தாங்க நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பது, ஆறுதலை கொடுப்பது, நம்மை ஆற்றுப்படுத்துவது. அது ஆண்டவருடைய பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னம். ஆகவே தான் ஒரு அழகான பாடல், தெரிந்த பாடல், எல்லாரும் பாடுவது உண்டு.
அம்மையப்பந்த நண்பே மாறும் உலகில் மாறாது உறவே, இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது, இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது, நான் மாண்ட பின்பும் உம்மில் உயிர்ப்பது, நான் மாண்ட பின்பும் உம்மில் உயிர்ப்பது. கொஞ்சம் வாய திறப்பிகளா, நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம். அம்மையப்பன் நண்பே மாறும் உலகில் மாறாது உறவே, இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது, இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது, நான் மாண்ட பின்பும் உம்மில் உயிர்ப்பது, நான் மாண்ட பின்பும் உம்மில் உயிர்ப்பது. எல்லோருமா நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம்.
என் அன்பு செல்வங்களே, God bless you. நல்லா வாசிக்கிறீங்க, பியூட்டிஃபுல். என் அன்பு தங்கங்களே, பாருங்கள், அவர் சொல்றாருங்க, உன்னால தாங்க முடியாது வா, ஆனா நாம நான் தாங்கும் இல்ல. ஒன்று பேதுரு 5:7 திருப்பாடல்கள் 55:22 பார்க்கிறோம், உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடத்திலே சுமத்தி விடுங்க. ஏன்னா அவருக்கு தெரியுங்க, நம்மால சுமக்க முடியாது, ஆனா நம்ம சுமந்துகிட்டு இருக்கிறோம். ஏசாயா புத்தகம் 53:4 பார்க்கிறோம், நம்முடைய வேதனைகளை எல்லாம், நம்முடைய வியாதிகளை எல்லாம், வருத்தங்களை எல்லாம் இவர் சுமந்து கொள்கிறவராய் இருக்கிறார். ஒரு நிகழ்வு ஒரு சில இடங்களில் பகிர்ந்திருக்கிறோம், அங்கே போகிற இடத்தெல்லாம் பகிர்வது உண்டு. யாழ்ப்பாணத்தில் உங்கள் வீடு ஒரு இடத்துல வைத்துக்குங்க, ரொம்ப வறட்சியான நாட்கள், வீட்டில் ஒரு பசுமாடு வைத்திருக்கிய, அதற்கு புல்லு நீங்கள் வெட்டணும், அதனால் போயிட்டு புல்லெல்லாம் அறுத்து பெரிய சுமையாக கட்டி தலையில் வச்சு எடுத்து வரீங்க உங்கள் மாட்டுக்கு. அப்படி வரும்பொழுது பரதநாட்டியம் ஆடுறீங்க, அப்படின்னா வெயிட் தாங்க முடியல, பயங்கரமான பழு வந்துக்கிட்டு இருக்கிய. அந்த நேரம் பார்த்து உங்கள் சித்தப்பா மாட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்கார், உங்களை பார்க்கிறார். ஆஹா, நம்முடைய மகள் இப்படி கஷ்டப்படுறாளே என்று சொல்லி, எங்கம்மா போகிற? சித்தப்பா மாட்டுக்கு புல் அறுத்துக்கிட்டு போகிறேன். ஓகே ஓகே, வண்டியில் ஏறி உட்காந்துக்க, பாவம் கஷ்டப்படுற, நான் உங்கள் வீட்டு வழியாக தான் போகிறாங்க, உன்னை இறக்கி விட்டுறேன். நீங்களும் ஏறி உட்காந்தாச்சு. கொஞ்ச நேரம் பொறுத்த உடனே சித்தப்பா பார்க்குறாரு, ஒரே சத்தம் ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா மாட்டு வண்டியில அக்கா உட்கார்ந்துக்கிட்டு தலை மேல புல்லு கட்டு சுமைய வச்சுக்கிட்டு இருக்கான். சித்தப்பா கேட்டார், அடிப்பாவி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியன்னு சொல்லி உன்னை அழைச்சிட்டு போனா, இப்படி உட்கார்ந்துக்கிட்டு தலை மேல சுமைய வைத்துக்கிட்டு இருக்கிறிய. அவ சொன்னா புத்திசாலித்தனமா, சித்தப்பா சித்தப்பா, மாட்டு வண்டில எனக்குத்தான் இடம் கொடுப்பீங்க, என் புல்லு கட்டுக்குமா இடம் கொடுப்பீங்கன்னு கேட்டானா. இன்றைக்கு நிறைய பேர் படக்கூடிய கவலைக்கெல்லாம் ஏகப்பட்ட காரணம் வைத்திருக்காங்க. ஆனா திருப்பலி சொல்லுதுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், ஆண்டவருடைய அருள், the grace of our Lord Jesus Christ, ஒவ்வொரு திருப்பலியிலும் நம்மை மூடுகிறது. நம்முடைய வேதனை வருத்தங்களை மாற்ற ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும், the love of the Father, the love of God. திருப்பலி அப்படின்னு சொன்ன தொடக்கத்திலே சொன்னோம், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இன்னும் அழகா சொல்லணும்னா, ஆண்டவர் நம்மை லவ் பண்றார், நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்பு நிலையானது, நிரந்தரமானது. இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு அன்பு. என் அன்பு செல்வங்களே, அவர் நம்மை நேசிக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் கணவன் என்னை நேசிக்கவில்லை, என்னுடைய மனைவி என்னை நேசிக்கவில்லை, என் பிள்ளைகளுக்காக நான் உழைக்கிறேன், பிள்ளைகள் என்னை நேசிக்கவில்லை, என் பெற்றோர் என்னை நேசிக்கவில்லை. ஆனா நம்மை நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு திருப்பலியிலே. நம் உடைபட்ட நிலையை சுகமாக்குகிறவர், நம் வாழ்வை உருமாற்றுகிறவர், உருவாக்குகிறவர், நம்முடைய பாடுகளுக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய தெய்வம் அவர். அவருடைய அன்பு நம்மை நிரப்புகிறது. தாயும் தந்தையின் அன்பு நம்மை விட்டு போகலாம், கை நிகழலாம், ஆனால் கை நிகழாத, கைவிடாத ஒரு அன்பு திருப்பலியிலே உண்டு. என் அன்பு செல்வங்களே, மூன்றாவது பார்க்கிறோம், பரிசுத்தாவியின் நட்புறவு. இந்த பரிசுத்தாவி உங்க ஃப்ரெண்டா இருக்கட்டுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு லெப்ட்ல ரைட்ல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா இன்றையிலிருந்து பரிசுத்தாவி உங்க லைஃப்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கட்டும். சொல்லுங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கட்டும். கைப்பிடித்து ஒரு குழு குழுக்குங்க பார்க்கலாம், தைரியமா குழுக்குங்க, மோதிரம் வாட்ச் ஒன்னும் மிஸ் ஆகாது. என் அன்பு செல்வங்களே, உங்களை வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். யோவான் நற்செய்தி 14:16 நான் தந்தையிடத்திலே கேட்பேன், என்றும் உங்களோடு இருக்கும்படியான ஒரு துணையாளரை உங்களோடு வைக்கும்படியாக அவரும் அவரை கொடுப்பார். பாருங்க, ஒரு துணையாளரா, இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு துணையாளர். ஆனா ஆங்கிலத்திலே பார்க்கிறோம் இப்படியாய் சொல்லப்படுகிறது, I will ask my father to give you another advocate to be with you forever. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் உண்டு, advocate. என்னது? ஆமா, advocateனா வழக்கறிஞர் இல்லையா? பரிசுத்த ஆவியானவருக்கு பேர் advocateங்க. நமக்காக வாதாடக்கூடியவர், வழக்காடக்கூடியவர், நம்முடைய குழப்பங்களுக்கெல்லாம் தெளிவை கொடுக்கக்கூடிய ஒருவர். வாழ்க்கை ஃபுல்லா தோல்விதான், திருப்பலிக்கு வாங்க, வெற்றி உண்டு. எஸ், வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனை தான், என்ன செய்யணே தெரியல, திருப்பலிக்கு வாங்க, உங்களுக்காக வழக்காடக்கூடிய ஒருவர் உண்டு. இதைதான் திருப்பலி நிறைவேற்றக்கூடிய ஃபாதர் சொல்றார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்களோடு இருப்பதாக, இருப்பாராக சொன்ன உடனே உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். நீங்களும் பார்த்து, ஃபாதர் எங்களோட மட்டும் இல்ல, ஃபாதர் உங்களோடும் இருப்பதாக. ஒரு குருவானவர் பூசை நிறைவேற்ற போகிறார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்ய வேண்டும், என்ன நினைக்க வேண்டும்? நீங்க பழைய காலத்து சர்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா, பாரம்பரியமான ஆலயங்கள்ல நாங்க உடுப்பு மாட்டக்கூடிய இடத்துல ஒரு ஸ்லிப் எழுதி வைத்திருப்பாங்க. அதுல எழுதியிருக்கும், திருப்பலி நிறைவேற்ற போகிற குருவே, இதுதான் நீங்கள் நிறைவேற்ற போகிற முதல் திருப்பலி, ஆமா இதுதான் நீங்க நிறைவேற்ற போகிற கடைசி திருப்பலி, இதுதான் நீங்க நிறைவேற்ற போகிற முதல் ஒரே திருப்பலி. நீங்க பாடல் பாடின அந்த பாடல் வரிகள் ஏதோ புதுசா எடுத்ததெல்லாம் இல்லை, நம்முடைய பாரம்பரிய வார்த்தைங்க. அப்படின்னா அந்த குருவானருக்குள்ளாக எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி. கடைசியா ஒரு திருப்பலி, முதல் திருப்பலி எங்களுக்குள்ளாக எவ்வளவு ஆயத்தம் இருக்கும், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா. திருப்பலியில பங்கெடுக்க வரக்கூடிய அவர்கள் மக்களும் கூட நீங்களும் கூட அப்படித்தான் நினைக்க வேண்டும். இதுதான் நான் பங்கெடுக்கும் முதல் திருப்பலி, கடைசி திருப்பலி, ஒரே திருப்பலி என்று நாம் வருகின்ற பொழுது ஆலயத்தில் உட்கார்ந்து செல்போனை எடுத்து பேசிக்கிட்டு இருப்போமா? ஆலயத்தில் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போமா? பூசிக்கு முன்னாடி ஆயத்தம் இல்லாமல் இருப்போமா? இருப்பதில்லை. நமக்குள்ளா எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆயத்தம். என் அன்பு செல்வங்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் எழுந்து திருப்பலியினுடைய ஜபத்தை சொல்லப் போகிறோம். அதே ஜபத்தை இரண்டாவது முறையும் சொல்லப் போகிறோம். எழுந்திருங்கள். எல்லா திருப்பலியிலும் குருவானவர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேளுங்கள். உடனே நாம் இந்த ஜபத்தை சொல்லுகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் மகிழ்ச்சி. என்ன ஜபம் செய்தீங்க, அர்த்தம் என்ன? செபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தா நாங்க யோசித்தாத வச்சிருப்போம். திடீர்னு கேள்வி கேட்ட உடனே எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாயிட்டு பாவத்தை அறிக்கையிடும். வெரி குட். அப்புறம் உங்களுக்காக மன்றாடுங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மகிழ்ச்சி. இந்த ஜெபத்தை நம்ம உணர்ந்துட்டாலே ஒரு பெரிய பரலோக அனுபவத்தை நம்ம பெற்றுடுவோங்க. ஆனா உணராம போயிட்டாதான் பிரச்சனை. திருப்பள்ளியில ஒவ்வொரு இடத்திலையும் வல்லமை உண்டுங்க, ஆற்றல் உண்டுங்க. ஒவ்வொரு இடத்திலையும் வீட்டுக்கு போயிட்டு ஸ்காட் ஹார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன், ஒரு புரோட்டஸ்டன்ட் பைபிள் ஸ்காலர், அவர் இன்றைக்கு கத்தோலிக்கராக மாறி உலகம் எத்திசையிலும் திருப்பலியை பற்றி, கத்தோலிக்க படிப்பினைகளை பற்றி போதித்துக்கிட்டு இருக்கார். அவரை உருமாற்றினது லேம்ப் ஆஃப் காட், ஆண்டவரின் செம்மறி, இறைவனின் செம்மறி என்ற தலைப்பில் அவர் தன்னை ஆயத்தப்படுத்தின பொழுது ஒரு நாள் ஆக்சிடெண்டா ஒரு திருப்பலிக்கு வர, அந்த திருப்பலியில இருக்கிற எல்லாம் பைபிள்ல இருக்கிறது என்பதை அவர் உணர, ஆஹா, இத்தனை நாட்களா இந்த திருப்பலினுடைய மகிமை என் வாழ்க்கையில தெரியாம போயிட்டே, நான் ஒரு பைபிள் ஸ்காலர், இது தெரியாம போயிட்டே என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த உலகத்திலே நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ என்னை வழிநடத்துகிற ஒரே இடம் கத்தோலிக்க திருச்சபை என்று சொல்லி தன் வாழ்வையே கொடுத்து விட்டார். இன்றைக்கு எல்லா இடத்திலையும் கத்தோலிக்க திருச்சபை குறித்து, விசேஷமாய் நற்கருணையை குறித்து, திருப்பலியை குறித்து எவ்வளவு அழகாய் அவர் போதிக்கிறார். வீட்டுக்கு போயிட்டு உங்க யூடியூபையோ இல்லை நெட்டையோ போட்டு ஒரு தட்டிகி ஸ்காட் ஹார்ன் அவருடைய செய்தியை கேட்டு பாருங்க. அமர்ந்து கொள்ளுங்க. இந்த ஜபத்தை மறுபடியும் நாம சொல்ல போறோம். எனக்கு பிரியமானவர்கள், எவ்வளவு அழகான ஒரு ஜெபம் பாருங்கள். திருப்பள்ளியில இந்த ஜெபத்தை இப்படிதான் நம்ம ஜெபிக்கிறோம். எல்லாம் அல்ல இறைவனாகி ஆண்டவரே, சிஸ்டர், பிரதர், உங்களிடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு பெரியவங்க பெற்றோர் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ண முடியலங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஸ்ட்ராங்கா அட்வைஸ் பண்ண வேற மாதிரி நிகழ்வாயிடும் போல இருக்கு. ஆமா, பெற்றோர் பயப்படுறாங்க. ஆமா, அட்வைஸ் பண்ண முடியல. சகோதரன் சகோதரிக்கோ இல்ல சகோதரி சகோதரனுக்கோ அட்வைஸ் பண்ண முடியலங்க. ஒரு தவறு நடந்தா கூட அவங்களை பார்த்து ஏங்க இப்படி செய்யறீங்கன்னு கேட்டா எனக்கு தெரியும், நீ போ. ஆமா, ஆனா திருப்பள்ளியில் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரே, சிஸ்டர், பிரதர், நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். I accept that I am a sinner. நான் பாவி. இந்த உணர்வு எனக்குள்ளாக இருக்குமா? லூக்காஸ் நற்செய்தி 18:9-14 வரை பார்க்கிறோம். இரண்டு நபர்கள் ஆலயத்திற்கு போறாங்க. ஒருவன் பரிசேயன், the Pharisee, அப்படி கைகளை விரித்தான். அப்படி பார்த்தா எல்லாரும் நம்மளை பார்க்கிறாங்களா அப்படின்னு கைகளை விரித்த ஆண்டவரே, நான் அப்படி இல்லை, இப்படி இல்லை, நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், இந்த அவனை போல இல்லை, இவளை போல இல்லை, நீதிமான், I am righteous. ஆயக்காரன் வந்தான், the tax collector. ஆண்டவரை உற்று பார்க்க முடியவில்லை. அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் பாவி, என் மேல் மனம் இறங்கும். Lord, I am a sinner. Have mercy on me. வேதம் சொல்லுகிறது 13-14 வசனங்களிலே, வீட்டுக்கு போனதுல சந்தோஷத்தோட, மன மகிழ்ச்சியோட, சமாதானத்தோட போனது பரிசேயன். பாரிசி இல்ல, the tax collector. ஆயக்காரன் தன் பாவி என்று ஏற்றுக்கொண்டவன். உரோமையர் 3:10 வசனம் சொல்லுகிறது, No one is righteous, not even one. நேர்மையாளரோ ஒருவரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை. என் அன்பு தங்கங்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்குத்தான் வந்தார். பாவிகளைத்தான் அவர் தேடி வந்தார், நேர்மையாளரை அல்ல. அவர் ஏக்கம் நோக்கம் நம்மை மன்னிக்கத்தான். இயேசு இந்த உலகத்திலே பிறக்கப் போகிறார் என்ற செய்தியிலே ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அடங்கி இருந்தது. என்னவா? மத்தேயு நற்செய்தி 1:21 வசனத்தில் பார்க்கிறோம், அவர் மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பார், மனிதனை பாவத்திலிருந்து மீட்பார். பாத்தீங்களா, நம்மை மன்னிக்கக்கூடிய ஒரு தெய்வம். ஆகவே தான் வேதம் சொல்லும், ஏசாயா புத்தகம் 1:18 வசனம், நம்முடைய பாவங்கள் இரத்த நிறமாய் கடும் சிவப்பாய் இருந்தாலும் அவற்றை உறைந்த பனி போல, இங்க இருக்கிற ஸ்னோ போல மாற்றிடுவார், பஞ்சை போல மாற்றுவார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 55:7 வசனத்திலே, ஆண்டவரிடத்தில் வாருங்கள், உங்கள் பாவங்களை ஒப்புக்கொடுங்கள், அவரோ மன்னிப்பதில் தாராள மனம் கொண்டிருக்கிறார், அவர் மன்னிப்பதிலே வள்ளலாக இருக்கிறார். நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருப்பள்ளி இப்படிதான் சொல்றோம், சிஸ்டர், பிரதர், பிரதர், ஆண்டவரே, நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பாவத்தை எப்படி செய்கிறேன்? ஏனெனில் என் சிந்தனையாலும், உலகத்தில் ரொம்ப டேஞ்சரஸான எது தெரியுமா? இங்க தான், முன்னாடி நல்லா சிரிக்கிறான் ஆனா மனசுக்குள்ள வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அதுதான் சொல்லுவாங்க, முன்னாடி ஒன்று பேசுறது, பின்னாடி ஒன்று பேசுறது. ஆமா, கற்பனையிலே எல்லாம் முடிச்சிடப்பா. ஆமா, கற்பனையிலே அவன் என்ன ஆயிடுறான், அமெரிக்கா பிரசிடென்ட் ஆயிடுறான். ஆமா, திரண்டு முடிச்சு பார்த்தா இங்கதான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான். அதான் சொல்லுவாங்க, நினப்பு பொழப்ப கெடுக்குமா. ஏசு அதைத்தான் சொன்னார், ஒரு மனிதன் தன்னுடைய கற்பனையில சிந்தனையினால் ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கினாலே அவன் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. கற்பனை, ஆண்டவரே, என் சிந்தனையாலும், அடுத்து என்னவா சொல்லாரு, நாங்க போகிற எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்காமா. திருநெல்வேலிக்கு ஃபேமஸ் என்னது? எங்க திருநெல்வேலிக்கு ஃபேமஸ் என்னங்க? அல்வா, ரொம்ப சந்தோஷம். திண்டுக்கலுக்கு ஃபேமஸ் என்னது? பூட்டு. எனக்கு பிரியமானவர்களே, ஆமா, இந்த வாய்க்கு மட்டும் ஒரு பூட்டு போட்டுட்டேன்னு வைத்துக்கங்களேன், ஏறக்குறைய நம்முடைய எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? பேசுறது தான், பேசுறது தாங்க. இந்தியாவில் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அவருடைய டைமில் நிறைய பிரச்சனைகள்லாம் இந்திய தேசத்தில் நடந்தது. ஆனால் அவர் ஆட்சிக்கு ஒன்றுமே நடக்கலைங்க. 5 ஆண்டுகள் சர்வசாதாரணமாக இருந்துட்டு போயிட்டார். அவர் எங்கேயும் பேச மாட்டார். எப்போ பார்த்தாலும் இப்படித்தான் இருப்பார். மறைந்த நரசிம்மராவ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பேசவே மாட்டார். ஆனா அவருக்கு ஏறக்குறைய 13 மொழிகள் தெரியுமா? எனக்கு பிரியமானவர்களே, கேட்பதில் வேகமா இருக்கணும், பேசுறதுல நிதானமா இருக்கணும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையே பேசுறது தான். அதான் சொல்லுவாங்க, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். எவ்வளவு மோசமான ஒரு பழமொழி பார்த்தீங்களா? போடுறது ஆத்துல, அதில் வேற அளந்து போடணுமா? அதனுடைய அர்த்தம் நம்ம பேசுறத என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வாய்க்கு இன்றைக்கு ஒரு பூட்டு போடுங்க. இந்த வாயின் வார்த்தையினால எத்தனை பேரை நம்ம கஷ்டப்படுத்திருப்போம், வேதனைப்படுத்திருப்போம், அவமானப்படுத்திருப்போம், எத்தனை உறவுகளை இழந்திருப்போங்க, எத்தனை ஆசீர்வாதங்களை இழந்திருப்போம். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் அடுத்து செயலாலும், வார்த்தைலாம் இல்லை சிந்தனை, ஒன்லி ஆக்ஷன் தான். ஆமா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எஸ். அடுத்து மிக முக்கியமானது, கடமையில் தவறியதாலும். எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குங்க, எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு. கணவன் மனைவி என்ற, பிள்ளைகள் என்ற, தாய் என்ற, தகப்பன் என்ற ஒரு கடமை உண்டு. எல்லாருக்கும் இந்த கடமை உண்டு. திருமணமான பெண்கள் மட்டும் கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். முக்கியமான விஷயம் ஒன்று பேச வேண்டும். திருமணமான பெண்கள் கைகளை உயர்த்துங்க. மகிழ்ச்சி, கைகளை கீழே போடுங்க. உங்களை பார்த்து உங்க கணவர் என்ன சொல்லுவார், இவர்தான் என்னுடைய மனைவி என்று சொல்லுவார். தமிழில் மனைவி எப்படி பிரித்து எழுதுவீங்க? மனை கூட்டல் வி. மனை என்றால் வீடு, வி என்றால் அழகு. ஒரு வீட்டுக்கு அழகு யார் தெரியுமா? மனைவி தாங்க. என் அன்பு சகோதரியே, திருமணமான என் அன்பு சகோதரியே, இந்த உலகத்தில் எவ்வளவு அழகிலே உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் இருந்தாலும் உங்க வீட்டுக்கு நீங்க தான் அழகுதாயி. ஆமா, நீங்க தான். திருமணமான என் அன்பு சகோதரரே, இந்த உலகத்தில் நீங்க அழகு நிறைந்தவர்கள் எல்லாம் பார்க்கலாம், ஆனா உங்க வீட்டுக்கு அழகு உங்க மனைவி தான். இப்ப திருமணமான பெண்கள் கை உயர்த்தி சொல்லுங்க, நான் சொல்றதை சொல்லுங்க. திருமணமான பெண்கள் கை உயர்த்துங்க, நல்லா கை உயர்த்துங்க. சொல்லுங்க, நான் தான் எங்க வீட்டுக்கு பியூட்டிஃபுல். ஒரு சில ஆண்களுக்கு முறைச்சு பார்க்கறாங்க, என்ன ஏற்கனவே இவ தொல்ல தாங்க முடியல, இதுல வேற உலகத்திலேயே அழகுன்னு சொல்லியாச்சு, இயேசுவே ரட்சியம், என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல. இன்னும் ஒரு சில ஆண்கள் பார்த்தா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க, நல்ல வேலை என் மனைவி இன்றைக்கு வரல. ஒரு சில பெண்கள் ரொம்ப வருத்தமா இருக்கிறாங்க, அந்த மனுஷனை பார்த்து சொன்ன வாயா வாயா வராமலே போயிட்ட. இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்ல அவருக்கு? திருமணமான என் அன்பு சகோதரியே, உங்க வீட்டுக்கு நீங்க தாங்க அழகு. உங்க வீட்டுக்கு நீங்க அழகா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, திருமணமான என் அன்பு சகோதரியே, உங்க வீட்டுக்கு நீங்க அழகா இருக்கணும்னா, தயவு செய்து முதலாவது மனைவியா இருக்காதீங்க. இன்றைக்கு குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? திருமணமானவன் மனைவியா இருக்க ஆசைப்படுறான், அதான் பிரச்சனையே. சகோதரனே சகோதரியே, நல்லா கேட்டுக்குங்க. திருமணமான அன்பு சகோதரியே, உங்க வீட்டில் ஒருவேளை குழப்பம் ஏற்படுதா, பிரச்சனை ஏற்படுதா, கருத்து வேறுபாடுகள் ஏற்படுதா, காரணம் என்ன தெரியுமா சகோதரி? நீங்க மனைவியா இருக்கிறீங்க, அதான் பிரச்சனையே. தயவு செய்து இன்றையிலிருந்து கரம் குவித்து கேட்கிறோம், திருமணமான பெண்கள் முதலாவது மனைவியா இருக்காதீங்க. கன்ஃபியூஷன் ஆகுது இப்போ. நாங்க உங்களை கேட்டோமா ஃபாதர், அழகா இருக்கிறோம் அழகா இல்லைன்னு கேட்டோமா? இதுல வேற 2 முறை கை வேற உயர்த்த வச்சுட்டியா? நாங்களும் சந்தோஷமா நான் தான் உலகத்துல பியூட்டிஃபுல்னு வேற சொல்லிட்டேன். இப்ப திடீர்னு பார்த்தா
மனைவியாவே இருக்கக்கூடாது சொல்றீங்க. நல்ல வேலை என்னுடைய கணவர் வராமல் இருந்தது ரொம்ப சந்தோஷம்தான். எனக்கு பிரியமானவர்களே, திருமணமாகிற ஒரு பெண் முதலாவது மனைவியா இருக்கக்கூடாது, அவள் தாயா இருக்க வேண்டும். தாயா இருக்க வேண்டும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, தாயாவ நான் சொல்லல, இவங்க தான் சொல்றாங்க பேயா, நான் சொல்லலப்பா. ஆமா, ஒரு கணவன் சொல்லுவார், ஃபாதர் வேலை முடிந்த உடனே உடனே வீட்டுக்கு தான் போக ஆசையா இருக்கும் ஃபாதர், ஏன்னா என் மனைவி எனக்காக காத்து இருப்பாங்க ஃபாதர். ஆமா, ஒரு சார் சொல்லுவார், வாழ்க்கையில நரகத்தை ஒவ்வொரு நாளும் வீட்டில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் சாமி, வீட்டுக்கு போக முடியல, நைட்டு 10 ஆகுது ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கான். போயா? ஆமா, எப்படி போறது? ஒரு சில மனைவிமார்கள் பாருங்க, கணவன் வீட்டுக்கு வந்த உடனே வந்தவொடனே வாங்க உட்காருங்க அத்தான் உட்காருங்க, என்ன ரொம்ப டயர்டா இருக்கியா அப்படி கேட்பாங்க. ஒரு சில பெண்கள்லாம் பாருங்க, கடைக்கு போகட்டும் ஷாப்பிங் போட்டும் அலங்கரித்து அப்படி டிப் டாப்பா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனா கணவன் வரும்பொழுது டயர்டா வேலை முடிச்சுட்டு வருவார், இவர் விரிச்சு போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பா, என்ன இவ்வளவு லேட்டு. ஆமா, அவளை பார்த்த உடனே பாவம், இதுல வேற என்ன லேட்டு. ஆமா, போச்சு. எனக்கு பிரியமானவர்களே, திருமணமான அன்பு சகோதரியே, தாய், உங்க கணவர் உங்களை தாயா பார்த்திருக்காரு பேயா பார்த்திருக்காரு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஒரு சகோதரன் சொன்னார், ஃபாதர் இந்த உலகத்தில் எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷமே என்னுடைய மனைவி தான் ஃபாதர். இந்த தேசத்தில், ஐரோப்பிய நாட்டில் இன்றைக்கு நான் தலை நிமிர்ந்து நடக்கிறேன்னா, நிறைய பிரச்சனை இருக்கு ஃபாதர், நிறைய கஷ்டம் இருக்கு ஃபாதர், ஆனால் என்னுடைய மனைவி ஃபாதர், எஸ் தாய் தான் ஃபாதர், ஷி இஸ் அ பியூட்டிஃபுல் கிஃப்ட் ஃபாதர். இன்னொரு சகோதரன் சொன்னார், சாமி ஏதாவது ஒரு ரகசியத்தை என் மனைவி இடத்துல சொன்னா ரேடியோ ஸ்டேஷன்ல சொல்ற மாதிரி சாமி. நீங்கள் தாயா இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. திருமணமான பெண்கள் தயவு செய்து உங்க கைகளை உயர்த்துங்க, சொல்லுங்க இயேசுவே, சொல்லுங்க இயேசுவே, பலமுறை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் என்னுடைய கணவருக்கு தாயாக இல்லாமல் இருந்த நாட்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துகிறேன், இயேசுவே என்னை மன்னித்திடுங்க, இன்றையிலிருந்து என்னுடைய கணவருக்கு தாயாயிருப்பேன், ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, தாங்குபவளாய் இருக்க வேண்டும். என்னவா இருக்கணும்? தாங்குபவள். ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில், சாமி அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை சாமி, அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. ஆமா, எவ்வளவு அழகான ஒரு ஜபத்தை வாக்கு தத்தமாய் நீங்கள் சொல்லுகிறீர்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் எல்லா நிலையிலும் நான் உங்களை நேசித்து மதித்து உங்களுக்கு பிரமாணிக்கமா இருப்பேன். பாத்தீங்களா, என் அன்பு செல்வங்களே, உங்கள் கணவரை சுமக்கிறவர்களா நீங்கள்? உங்க கணவர் நம்பி எதையும் என்னுடைய மனைவியிடத்தில் நான் சொல்லலாம் அவர் நினைப்பாரா? சாமி நான் பேசின விஷயம்லாம் என் மனைவிக்கு தெரிய வேண்டாம். ஆமா, ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்குவாங்க, மாப்பிள்ள இதெல்லாம் மனைவியிடத்துல சொல்லிட போற. ஆமா, அவ ஒரு லூஸ், இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டா. எதுவாக இருந்தாலும் என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்கிறவர், எப்படியான ஒரு வேதனை வருத்தமாக இருந்தாலும் என் மனைவிடத்துல சொன்னா என்னை புரிந்து கொள்வார். ஐயோ, ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் எங்க இருந்தா வருந்து கோபம், எங்க தான் டென்ஷன் ஆகுன்னு தெரியாது, கத்து கத்துன்னு கத்துவா சாமி. இவளோட இத்தனை வருஷம் எப்படி குப்பை கொட்டணும்னு தெரியல சாமி. என்ன கொட்டின? குப்பை கொட்டின. அடப்பாவி பாருங்க. உங்கள் கணவர் உங்களை நம்பக்கூடிய நிலையில நீங்கள் அவரை சுமக்கிறவரா? ஒரு சில பெண்கள்லாம் மகிழ்ச்சியா எல்லாம் இருந்தா ஒரே சந்தோஷமா இருப்பாங்க. ஆமா, பிரச்சனை வந்துட்டு இன்னொரு மறுபக்கம், மனிதனின் மறுபக்கத்தை பார்க்க முடியும் வீட்டில். என் அன்பு சகோதரியே, உங்கள் கணவரை சுமக்கிறவரா? வளர்க்கிற முயற்சிங்கிறேன். திருமணமான பெண்கள் சொல்லுங்க, இயேசுவே பலமுறை அறிந்தும் அறியாமலும் என் கணவருடைய வருத்தங்களை வேதனைகளை சுமக்காமல் இருந்த நாட்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். இன்றையிலிருந்து சுமப்பேன். மகிழ்ச்சி. உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் கணவர் இடத்துல அதை பேசுறீங்க. இப்பொழுது நம்ம சகோதரர்களுக்கு வருவோம், திருமணமானவர்களுக்கு வருவோம். திருமணமான ஆண்கள் தயவு செய்து கையை உயர்த்துங்க. இப்பத்தான் பெண்களுக்கு மூச்சு விட்ட மாதிரி இருக்கு. ஆண்கள் ஒரு சிலாம் பயந்து பயந்து உயர்த்துறாங்க. பயப்படாதீங்க, கைகளை கிழ போடுங்க. எஸ், எனக்கு பிரியமானவர்களே, திருமணமான ஒரு சகோதரனை அந்த பெண்மணி என்ன சொல்றா? இவர்தான் என்னுடைய கணவர். யாரு? கணவன். சொல்றமா இல்லையா? கணவனை எப்படிங்க பிரித்து எழுதுறது? கண் கூட்டல் அவன். எனக்கு பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 6:22 பார்க்கிறோம், கண்தான் உடலுக்கு விளக்கு, கண்தான் உடலுக்கு வெளிச்சம். ஒளி கொடுக்க வேண்டிய ஒன்று இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டின் பிரகாசம், ஒரு வீட்டின் வெளிச்சம் யாருன்னு சொன்னா அது கணவர் தான். ஐயா, ஒரு வீட்டினுடைய வெளிச்சம் யாருங்க? என்னங்க பயந்து போன மாதிரி சொல்றிய? பெண்கள் தான் நிறைய பேர் கணவரா வீட்டில் நீங்க இருக்கலாம், ஆனா இருந்தாலும் பப்ளிக்ல கேட்கிற கேள்விக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். ஆமா சகோதரர்கள் சொல்லுங்க, நீங்க யாரு? வளக்கரத்த திருமணமான சகோதரர்கள் கைகளை உயர்த்துங்க. பயப்படாம உயர்த்துங்க பிரதா, ஒன்னும் ஆகாது, உயர்த்துங்க. நான் சொல்றத சொல்லுங்க. நான் தான் போச்சு போ. ஆனா இருந்தாலும் இவ்வளவு கீழ்ப்படிதல் கொஞ்சம் அதிகம் தான். ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருக்கிறீங்க. மகிழ்ச்சி. காட் பிளஸ் யூ. கைகளை உயர்த்தி சொல்லுங்க சகோதரர்கள். நீங்க ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை மறந்துடக்கூடாது. ஆமா சொல்லுங்க. நான் தான் அப்பா. ஆண்டவரே நன்றி. சொல்லுங்க. நான் தான் எங்க வீட்டுக்கு வெளிச்சம். நான் தான் எங்க வீட்டுக்கு வெளிச்சம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா, கையை கிழ போடுங்க. ஐயா, ஒரு குடும்பத்தின் வெளிச்சம் நீங்க தாங்க. நீங்க தான் ஒரு குடும்பத்தின் வெளிச்சம். நீங்க தான். நீங்க இல்லைன்னா அந்த குடும்பம் இருளை காணும். ஒரு வீட்டினுடைய வெளிச்சம் கணவன், ஒரு குடும்பத்தின் பிரகாசம் கணவன். உங்க வீட்டினுடைய பிரகாசம் ஐயா நீங்க, உங்க வீட்டினுடைய வெளிச்சம் நீங்கள். ஒரு வீட்டினுடைய வெளிச்சமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து முதலாவது கணவனா இருக்காதீங்க. அதான் பிரச்சனை. இன்றைக்கு திருமணமான கணவன். ஆமா, எதுக்கு? ஏன்? ஆமா, இன்னைக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைங்க. ஏன் நீங்க கணவனா இருக்கீங்க முதலாவது? அதான் பிரச்சனையே. ஆமா, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கணவனாய் முதலாவது இருக்கக்கூடாது. முதலாவது நல்ல தகப்பனாய் இருக்க வேண்டும். உங்கள் மனைவி உங்களை அந்த தகப்பனுக்குரிய அந்த நிலையை பார்த்திருப்பாரா? ஆண்டவராகிய கடவுள் தந்தை தன்னுடைய மகன் மீது பிள்ளை மீது இரக்கத்தை காண்பிப்பதைப் போல ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறார். ஒரு தகப்பனுடைய வாழ்வு ஆண்டவருடைய இரக்கத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. ஏசாயா புத்தகம் 66:13 பார்க்கிறோம், ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவதைப் போல ஆண்டவர் உங்களை தேற்றுவார். ஆண்டவருடைய தேற்றுதல் ஒரு தாய்க்கு ஒப்பிடப்படுகிறது. பார்த்தீர்களா? தகப்பனுக்குரிய அந்த தியாகம், தகப்பனுக்குரிய அந்த உழைப்பு, தகப்பனுக்குரிய அந்த வார்த்தைகள், தகப்பனுக்குரிய அந்த செயல்கள் என் வாழ்வில் இருந்ததா? திருமணமான சகோதரர்கள் கைகளை உயர்த்துங்க. சொல்லுங்க, இயேசுவே, பல முறை நான் என்னுடைய மனைவிக்கு தகப்பனா இல்லாமல் இருந்த நாட்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். இந்த நாளிலிருந்து தகப்பனுக்குரிய அந்த குணநலன்கள் என்னிலே இருக்கும். கைகளை கிளப்படும். இரண்டாவது, வழிகாட்டி. முன்னேறி எப்படி இருக்கோ அப்படித்தாங்க பின்னேறி இருக்கும். ஒரு கெமிக்கல் என்ஜினியர், அவரை சந்திப்பதற்காக உதவி கேட்டு சென்றிருந்தோம். குருக்களுக்கான ஒரு சபையை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். 2007 பாப்பரசர் கொடுத்த ஒரு அனுமதியை பயன்படுத்தி நற்செய்தியை போதிக்கவும் கத்தோலிக்க விசுவாசங்களை கட்டி எழுப்பவும் குருக்களுக்கான ஒரு சபையை ஜீசஸ் த டிவைன் ஹீலர் என்ற பெயரிலே ஆரம்பித்திருக்கிறோம். ஏறக்குறைய 33 குருமானவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருகிற ஜனவரி மாதம் மட்டக்களப்பில், பட்டிக்கலாவில், தேட்டா தீவில் இருக்கக்கூடிய யூதாததே ஆலயத்தை பொறுப்பெடுத்து ஜனவரி மாதம் 4 தேதியிலிருந்து அங்கே தியானங்களை ஒழுங்கு செய்து எங்களுடைய குருக்கள் வழிநடத்த இருக்கிறார்கள். என் அன்பு செல்வங்களே, பாருங்கள், இவரிடத்தில் உதவி கேட்க சென்றிருந்தோம். அவர் சொன்னார், ஃபாதர், ரொம்ப நல்ல விஷயம் ஃபாதர், உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கணும் ஃபாதர் அப்படின்னு சொன்னார். என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஃபாதர், நான் சின்ன பையன் ஃபாதர், எல்கேஜி யூகேஜி படிச்சுக்கிட்டு இருந்த டைம், எங்கள் அப்பா ஒரு செயின் ஸ்மோக்கர், ஊதிக்கிட்டே இருப்பார். நான் சின்ன பையனுக்கு ஒன்றும் தெரியாது ஃபாதர், ஒரு பேப்பரை எடுத்து சிகரெட் மாதிரி சுற்றி நான் வாயில வைத்து, அது மாதா திருவிழா, பத்தெல்லாம் வைக்கல, சும்மா தான் ஃபாதர், வாயில வைத்து உஃபு உஃபுன்னு ஊதிக்கிட்டு இருந்த ஃபாதர். எங்க அப்பா பார்த்தார், ஒரு 2 பார்த்தார், என்ன அடிக்கல, அட்வைஸ் எல்லாம் பண்ணல, நேரா உள்ள போனார் ஃபாதர். உள்ள போயிட்டு பண்டல் பண்டலா அடுக்கி வைத்திருந்த வெளிநாட்டு சிகரெட் எல்லாம் எடுத்து ஒரு மூடையில போட்டார். அப்படியே எடுத்துட்டு வந்தார், பெட்ரோலை ஊற்றி கொளுத்தினார் ஃபாதர். ஏறக்குறைய இன்றைக்கு மோர் தென் 35 ஆயிட்டு. எங்க அப்பா புகை பிடித்ததையோ குடித்ததையோ நான் பார்த்தது இல்லை, கேட்டது இல்லை ஃபாதர். ஐ எம் கெமிக்கல் என்ஜினியர், ஐ கோ அரவுண்ட் த வேர்ல்ட், ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மோக் அண்ட் ட்ரிங்க், பட் ஐ கேனாட் ஸ்மோக், ஐ கேனாட் ட்ரிங்க். காரணம், என்னுடைய தகப்பன் காண்பித்த அந்த உதாரணம். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படித்தாங்க உங்க பிள்ளைங்க. ஆமா, ஒரு அப்பா சொன்னார், ஃபாதர், நான் ரொம்ப கேர்ஃபுல் ஃபாதர், சிகரெட் பிடிச்சிட்டு வெளியில தான் ஃபாதர் பிடிப்பேன், பபிள் கம் போட்டு வருவோம் ஃபாதர், ஏன்னா வெளியில கேட்க கூடாது. நான் சொன்னேன், ஐயா ரொம்ப சந்தோஷம், நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க, ஆனா உங்க பையன் உங்களோட ரொம்ப ஓவர் புத்திசாலியா இருக்கான், என்ன ஃபாதர் சொல்றீங்க, அவன் சிகரெட் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு வராங்க. அப்பாவே கம்பல் போடுறாரு, அப்ப பையன் போட மாட்டானா? நல்ல உதாரணம் பாத்தீங்களா. என் அன்பு செல்வங்களே, தாய் 8 பாய்ந்தா குட்டி 16 பாருங்க. அப்பா குவார்டர் எடுத்தார்னா பையன் நாளைக்கு ஃபுல் அடிப்பாங்க. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதாங்க உங்க பிள்ளைங்க. எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கையில அவங்க பரலோகத்திலிருந்து வரலங்க, நம்ம குடும்பத்திலிருந்து தாங்க வந்தாங்க. அந்தோணியார் 15 வரையில தன் வீட்டில் தான் இருந்தார். எனக்கு பிரியமானவர்களே, ஃபைனான்சியல் ஆபீசர் அவங்க அப்பா அந்த தேசத்துக்கு, அவங்க அம்மா ரொம்ப அழகானவங்க. அந்த அம்மாவுடைய அழகும் பணமும் வசதியும் அந்தோணியாரை புனிதரா மாற்றுவதற்கு தடையா இல்ல. அவர் புனிதராய் வருவதற்கு காரணம் தாயும் தகப்பனும். இங்க வெளிநாட்டில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, God bless you. பல நெருடல் நெருக்கடி உங்க பிள்ளைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க, God bless you. ஒரே ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன், உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுவீங்க, நீ பைலட்டா வரணும், என்ஜினியரா வரணும், நீ இப்படி ஆகணும், டாக்டரா வரணும், நீ அந்த இப்படி வரணும், அப்படியே நிறைய எல்லாம் சொல்லுவீங்க, சயின்டிஸ்ட் எல்லாம் வரலன்னு சொல்லுவீங்க, ரொம்ப சந்தோஷங்க. என் அன்பு கத்தோலிக்க செல்வங்களே, இங்க இருக்கிற எத்தனை பெற்றோர் உங்க பிள்ளைகளை பார்த்து, நீ ஒரு புனிதையாய் வர வேண்டும்,
ஒரு புனிதராய் வர வேண்டும், நீ ஒரு செயிண்டா வர வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறீர்கள். உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் என்னென்னலாம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படியான ஒரு வழிகாட்டியாய் இருக்கிறீர்கள். என் அன்பு செல்வங்களே, ஒரு கணவன் நல்ல வழிகாட்டியாய் இருக்க வேண்டும், நல்ல வழிகாட்டியாய் இருக்க வேண்டும். திருமணமான சகோதரர்கள் கரங்களை உயர்த்துங்க, சொல்லுங்க, இயேசுவே பல வேளைகளில் நான் நல்ல வழிகாட்டியாய் இல்லாமல் வாழ்ந்த நாட்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். இயேசுவே இந்த நாளிலிருந்து நல்ல வழிகாட்டியாயிருப்பேன். என் கடமையில் தவறியதாலும், நிறைய சின்ன பிள்ளைகள் இருக்காங்க ரொம்ப சந்தோஷம், ஆண்டவராகிய கடவுள் 10 கட்டளை கொடுத்தாரா மோசே இடத்துல, அந்த 10 கட்டளை இதை செய்யாத அதை செய்யாத அதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்லுது. ஒரே ஒரு கட்டளை தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, என்ன தெரியுமா? அது உன் தாயையும் தந்தையும் நீ மதித்து நடந்தால் நீ போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமா இருப்ப. உங்க பிள்ளைகளிடத்துல ஒரு கேள்வி கேட்க போறங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாய் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு பையன் 10th ஃபெயிலா போயிட்டான், 10th வகுப்புல 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயிலா போயிட்டான். அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அழைச்சிட்டு வராங்க இவனை. நைட்டெல்லாம் அழுது, முகமெல்லாம் வீங்கி, கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. அவர் சொன்னார், ஃபாதர் என் பையன் ஃபெயிலா போயிட்டான் ஃபாதர். நான் சொன்னேன், சார் அழாதீங்க சார், பையனை மறுபடியும் படிக்க வச்சு எக்ஸ்ட்ரா டியூஷன்லாம் கொடுத்து சரி பண்ணிடலாம், கோலப்படாதீங்க சார். இல்லை ஃபாதர், ரொம்ப கேவலமாக மோசமாக ஃபெயிலாக போயிருக்கான் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், அது என்னங்க கேவலமாக மோசமாக ஃபெயிலாக போயிருக்கிறது? அவர் சொன்னார், 500க்கு 15 மார்க் வாங்கியிருக்கான் சாமி, 15 மார்க்ஸ். ஆனா அந்த பையன் 2 பாக்கெட்லையும் கையை போட்டுக்கிட்டு ஸ்டைலா நின்னுக்கிட்டு இருக்கான், ஒரு ஃபீலிங் இல்லைங்க. இன்றைக்கு பேரண்ட்ஸுக்கு தான் பிள்ளைகளுடைய ஸ்டடிஸை பார்த்து ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஆனா பிள்ளைகள்லாம் நோ ப்ராப்ளம், ஆமா அப்படி போறாங்க வராங்க, ஆமா அவங்களுக்கு டென்ஷனே இல்லை. பேரண்ட்ஸுக்கு தான், ஃபாதர் நல்லா ப்ரேயர் பண்ணிங்க, பையன் இப்ப காலேஜில் இருக்கிறான், யூனிவர்சிட்டியில் இருக்கிறான், ஆனா அவர் நோ ப்ராப்ளம். இந்த பையனை பார்த்து கேட்டேன், அப்பா அம்மா அழுது முகம்லாம் வீங்கி கண்ணெல்லாம் ஜெவந்து கிடக்கு, நீ என்னடா இப்படி ஸ்டைலா இருக்கிற? ஆட போங்க ஃபாதர், இந்த மார்க் வாங்கினாலே ஸ்பெஷல் கிரேஸ் வேணும் ஃபாதர்னா. டே, இந்த மார்க்குக்கு என்னடா ஸ்பெஷல் கிரேஸ் அப்படின்னு கேட்டேன். தமிழ்நாட்டில் 5 பாடம் உண்டு, 5 சப்ஜெக்ட்ஸ். அவன் சொல்றான், சாமி கூடல குறையில எல்லா பாடத்திலையும் 100க்கு சரியா 3 மார்க் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா. 5 × 3 = 15 மார்க். இந்த தம்பி இடத்துல 3 கேள்விகள் கேட்டேன், 3 கேள்விகள் தெளிவா பதில் சொன்னான். அடுத்து இவனை 2 தியானத்துக்கு வந்தான், பங்கெடுத்தான், மறுபடியும் 10th எழுதினாங்க, 4 மார்க் எடுத்தான். வெறும் 4 இல்லைங்க, 444, 500க்கு 444 மார்க்ஸ் எடுத்தான். பாருங்க, அந்த 3 கேள்வியை நம்ம பிள்ளைகள் இடத்துல கேட்கலாமா? பேரண்ட்ஸ் என்ன திட்ட மாட்டீங்களா? சின்ன பிள்ளைய கோபப்பட மாட்டீங்களா? ஓகே, படிக்கிற தம்பி தங்கைகள் குட்டிஸ்லேருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் வாங்க பார்க்கலாம், தம்பி தங்கைகள் எல்லாம் வாங்க வாங்க பார்க்கலாம். வேலை செய்றீங்களா ரெண்டு பேரும்? வாங்க வாங்க தம்பி, வாங்க. ஓகே, இதில் 2 பேராக நில்லுங்களேன், தம்பி 2 பேராக நில்லுங்க,
வாங்க சகோதரி, வாங்க ரெண்டு பேர் நில்லுங்க, அங்கே நில்லுங்க, வாங்கப்பா அங்கே நில்லுங்க, நீங்கள் ரெண்டு பேர் நில்லுங்க, நில்லுப்பா அங்கே நில்லுப்பா, ஒருத்தர் நில்லுங்க அங்கே போய் நில்லுங்க. ஆமாம், கேர்ள்ஸ் ரெண்டு பேர், பாய்ஸ் ரெண்டு பேராக நில்லுங்க பார்க்கலாம். ஓகே, முதல் கேள்வி நான் கேட்ட கேள்வி, ஏன்ப்பா டிவி எல்லாம் பாப்பியா சினிமாலாம் பாப்பியான்னு கேட்டேன். அவன் கேட்டான், எப்போ பார்க்க மாட்டீங்கன்னு கேளுங்க ஃபாதர்னா. ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஐபேட் தான் போட்டு டக்கு டக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும், இல்லை டிவி போட்டு அப்படியே இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, அந்த பிள்ளைங்க வந்தானே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க, அப்படி தான் நான் சாப்பிட்றதுக்கு. இல்லை ஒரு சில பிள்ளைங்க சாயங்காலமும் காலையில் எல்லா டைமும் டிவி தான். எப்படின்னா, காலை எழுந்தவுடன் முகம் கழுகாமல் பல் துளக்காமல் டிவி ரிமோட்டை எடுத்து ஆன் செய்து, காலையிலேயே எவ்வளவு வருத்தமான ஒரு நிகழ்வு பாருங்க. எனக்கு பிரியமானவர்களை பாருங்க, எவ்வளவு வருத்தமான ஒரு நிகழ்வு. காலையிலே அந்த டே ஆரம்பிக்கும் பொழுதே டிவி தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஃபாதர் நைட்ல படுத்தா யாரோ அமுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஐயா நீ ஜபம் செய்யறதுண்டா, ஜபிப்பேன் ஃபாதர், நைட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண, ஒரே ஒரு படம் பார்த்துட்டு தான் படுத்தேன். அப்ப படுக்கும் பொழுதும் பக்கத்தில் இயேசு சாமியா வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாரு, படம் தானே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும், மகிழ்ச்சி. என் அன்பு செல்வங்களை பாருங்கள், இங்க இருக்கிற எத்தனை பேரு நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது, சரியா? அப்ப நீங்க இந்த பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க, அவன் அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். சந்தோஷமான சீன் நிகழ்ச்சி எல்லாம் வந்ததுன்னா இவன் சாப்பிடும் போது சந்தோஷமாவே அவன் சாப்பிட்றான். சோகமா வந்ததுன்னா சோகமா சாப்பிட்றான். சண்டை சீன் வந்தாக்கா சண்டையா சாப்பிட்றான். நீங்க கஷ்டப்பட்டு கொடுக்கிற சம்பாதித்த சாப்பாடு எல்லாம் இங்க எவ்வளவு அல்லல் பிடித்து பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய யுத்தம் பார்த்தீங்களா? அப்புறம் கேட்டா சொல்லுவாங்க, ஃபாதர் பையனுக்கு வயிறு வலிக்குதான், கொஞ்சம் பிரேயர் பண்ணிக்கங்க. பாத்தீங்களா, நல்ல நிகழ்வுகள் உங்க பிள்ளைங்க பார்க்கட்டும், நல்ல நிகழ்ச்சியில நல்ல ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்கட்டும், அது நல்ல நிலைக்கு நம்மை கொண்டு வரும். நல்ல ப்ரோக்ராம்ஸ் பாருங்க, குட் ப்ரோக்ராம்ஸ், அது நம்மை நல்ல நிலை கொண்டு வரும். குட் மூவிஸ் பார்க்கலாம், தப்பு இல்லை. நல்ல நிகழ்வுகள் அது நம்மை நல்ல நிலை கொண்டு வரும். சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, கெட்ட நிகழ்வுகள் இன்றைக்கு மனிதன் தீவிரவாதத்திலும் இன்றைக்கு பாவத்திலும் விழுவதற்கு காரணம் தவறான படங்கள். என் அன்பு செல்வங்களே, அவன் ஒரு முடிவு எடுத்தான், சாமி இனிமேல் இதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம், இங்க இருக்கிற நீங்க இனிமேல் தேவையில்லாம நிறைய நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் ஃபாதர், டிவிக்கு முன்னாடி ஐபேடுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் ஃபாதர் அப்படின்னு சொல்ற எத்தனை பேருக்கு இங்க கட்ஸ் இருக்கு, தைரியம் இருக்கு, அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். என் செல்லம் நல்லா அறுத்தாய், ஒரே ஒரு பிள்ளைதான் உயர்த்திருக்கா, ரொம்ப சந்தோஷம். ஆனா இவங்களா ரொம்ப நல்ல பிள்ளை, ஏன்னா சொல்ல மாட்டாங்க, ஆக்ஷன் தான், அப்படிதானே? எஸ். இரண்டாவது கேள்வி கேட்டேன், ஐயா அப்பா அம்மாவுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறது உண்டா, ஒபீடியன்ஸ் உண்டான்னு கேட்டேன், பெரியவங்களுக்கெல்லாம் ஒபீடியன்ஸ் உண்டா? அவன் சொன்னான், ஒரே ஒரு முறை எங்க அப்பாவை அடிச்சிட்டேன் ஃபாதர் அப்படின்னா. அட பாவி, அப்பாவ அடிச்சிட்ட? வேதம் சொல்லுதுங்க, பெற்றோரை அடிக்கிறவர்கள் பெற்றோரை திட்டுகிறவருடைய கண்களை இருகாட்டு கழுகு குஞ்சுகள் கடித்து தின்னட்டும் அப்படின்னு சொல்லி. இந்த பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு பேரண்ட்ஸை பார்த்து சர்வசரமா சொல்லுது, நீ லூசுமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, அப்பா கஷ்டப்பட்டு வேலையில் உழைக்கிறாரு, இவன் சொல்ற. ஆமா, அவரான் சொல்லி வைங்க, அவருக்கு என்ன தெரியும் உலகம், அவருக்கு ஒழுங்கா டொச்சு பஸ் தெரியுமா? ஆமா, தமிழே அவரு கஷ்டம், இதுல வேற வந்து என்ன சொல்றது. பாத்தீங்களா, சீராக் புத்தகம் 3:6-9-12 வசனத்தில் பார்க்கிறோம், பெற்றோருடைய கண்ணீர் பெரியவங்களுடைய கண்ணீர் அந்த வேதனை பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை வேரோட பிடிங்கிடுமா. ஒரு சில பெற்றோர்லாம் சொல்லுவாங்க, நீ ரொம்ப கஷ்டப்படுவ. ஆமா, நீ நாளைக்கு கஷ்டம்தான். பாத்தீங்களா பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உங்க பிள்ளைகளை ஒருபொழுதும் சபிக்காதீர்கள். இப்ப உங்க பிள்ளைகள் இடத்துல கேள்வி கேட்க போறேன், சரியா? ஆமா, தம்பிகளா மேல வாயா, வாங்க ரெண்டு பேரும் வாங்க நில்லுங்க. ஆமா வாங்க தங்கச்சி, வாங்க ரெண்டு ரெண்டு பேரா வாங்க, இங்க நில்லுங்க. அப்படி போங்க தம்பி, அப்படி வாங்க ஐயா, வாயா, வா வா வா, வாங்க போங்க, ரெண்டு ரெண்டு பேரா நில்லுங்க. போங்க சகோதரி, அங்க போங்க, அங்க போங்க. ஆமா ஓகே, நீங்க இப்படி வாங்க, ரெண்டு ரெண்டு பேரா வாங்க, அங்க ரெண்டு பேர் வாங்க. தம்பி ரெண்டு பேரும், நீங்க ரெண்டு பேரும் வாங்க. அப்படி போங்க. ஓகே ஓகே ஓகே, நீங்கள் ரெண்டு பேரும் வாங்கக்கா, அப்படி வாங்கக்கா, ரெண்டு பேரும் வாங்கக்கா. ஆமாம் தம்பி, இது அங்கே போயா, அவரோட போங்கயா. ஆமாம் வேறு யார் இருக்கா பெண்கள்? ஓகே, நீங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க, சரியா? ஓகே, முக்கியமான ஆட்கள் நீங்கள், விஐபிஸ். ஓகே ஓகே, இவங்க எல்லாரும் உங்களை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. கேட்குற கேள்விக்கு நீங்கள் தெளிவாக பதில் சொல்லணும், சரியா? ஆமாம், இப்போ இதில் இருக்கிற எல்லாருலையும் வந்திருக்கிற நீங்கள்லாம் யார் ஃபாதர் ஆக போறீங்க, சிஸ்டர் ஆக போறீங்க, பிரீஸ்ட் ஆக போறீங்க, சிஸ்டர் ஆக போறீங்க? நான் என்ன கெட்ட வார்த்தையா கேட்டேன் பாருங்க. காட் பிளஸ் யூ, அந்த கேள்வி இல்லை. ஓகே, உதாரணத்திற்கு பாருங்க, ஒரே கேள்வி தான் எல்லாருக்கும். இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இவர் தப்பு செய்யறார், சரியா? தவறு செய்யறார், பிழையிடுறார். நீங்க அவரிடத்துல சொல்றீங்க, நீங்க பிழை செய்யறீங்க, இது நல்லது இல்ல, வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க, சரியா? ஆனா அவர் இது கேட்கவே இல்லை, லிசன் பண்ணவே இல்லை, சரியா? நீங்க என்ன சொன்னாலும் அவர் அதை கேட்கல, அதை பிழையே செய்துகிட்டு இருக்கார். உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. அப்புறம் அவரை பிடிக்காது. எப்படி பிடிக்கும்? இவெல்லாம் மனுஷனா அப்படின்னு நினைக்க சொல்லும். ஆமா ஓகேவா, அதே கேள்விதான் உங்களுக்கு, சரியா? இவர் பிழையிடுறாரு, தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்க அவரை பார்த்து சொல்றீங்க, சரியா? இங்க பாரியா, அவரை பெஸ்ட் ஃப்ரெண்டே இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா, இவன் எப்படி ஃப்ரெண்ட் ஆக முடியும்? சரியான கேள்வி, சரியான பதில், வெரி குட். ஆமா புரிஞ்சுதா ஐயா? அதே கேள்விதான் உங்களுக்கு, நீங்க சொல்றீங்க, அவ கேட்கல, எப்படி இருக்கும்? நொந்து போயிருப்ப, வாழ்க்கையே இழந்து போன மாதிரி நொந்து கலங்கி போயிருப்ப. பாத்தீங்களா, நீங்க சொன்னதை கேட்காத பொழுது இல்லையா? எஸ், அதே கேள்விதான் நீங்க சொல்றீங்க, அவ கேட்கல, எப்படி இருக்கும்? என்ன சொல்றது, என்னத்தை சொல்ல? ஓகே ஐயா, புரிஞ்சதா? ஆமா, உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்றீங்க கேட்கல, எப்படி இருக்கும் சொல்லுங்க? அவன்ட பிழை, அவன் திருந்தனா என்ன, திருந்தல்னா எனக்கு என்ன, அவன் எப்படி வேணா போகட்டும். ஆமா, நல்ல மனசையா தம்பி, புரியுதா? நீங்க அவருக்கு அட்வைஸ் பண்றீங்க, அவர் கேட்கல, உங்களுக்கு எப்படி இருக்கும்? சேம். இன்னொரு செயல் அவன் நினைச்சு ரொம்ப ஷேமா இருக்குமா, வெக்க கேடா இருக்கும், இவனை போய் நான் ஃப்ரெண்டா பிடிச்சேன் பார், ஏன் விதி இல்லையா அப்படி நினைக்க வைக்கும். ஓகே, அதே நிலைதான் சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப வலிக்கும், ஆனா எப்படியாவது திருத்தலாமான்னு பார்ப்பேன். ஓகே, அதே தான் சொல்லுங்கப்பா, நீங்க அட்வைஸ் பண்றீங்க கேட்கல, எப்படி இருக்கும் யோசித்து பார்த்து. இவ லைஃப் இனி எப்படித்தான் கெட்டு போகுதோ, அடிஞ்சு போகுதோ பாக்கல, நம்ம என்ன செய்ய முடியும்? ஓகே, சந்தோஷம், சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கும்? கவலையா இருக்கும். ஓகே, உங்க மனசு ரொம்ப நல்லாவே இருக்காது, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நீங்க சொல்லுங்க சிஸ்டர், எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. நீங்க சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கும்? கோபம் வரும், முடிய பிடிச்சு அடிக்கலாமா நினைக்கும், கோபம். ஓகே, நீங்க சொல்லுங்கப்பா, ரொம்ப கவலையா இருக்கும் ஃபாதர்,
நல்லா இருக்காது, ரொம்ப வேதனையா தான் இருக்கும்.
நல்லா கவனிங்க, உங்க ஃப்ரெண்டு நீங்க சொல்றதை கேட்கலன்னா அவர் உங்களுக்காக பெருசா ஒன்றும் செய்யல. அவரே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாரு, உங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கறாரு, உங்க தங்கறதுக்கு இடம் அவரா கொடுக்கறாரு இல்லை. ஆனா நீங்க சொல்லும் பொழுது அவர் கேட்கலன்னா உங்களுக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்படின்னு சொன்னா உங்களை பெற்றெடுத்து உங்களை வளர்த்து உங்களுக்காகவே வாழுகிற உங்க பேரண்ட்ஸ், அவங்க சொல்லும் பொழுது நீங்க அதை கேட்காம இருக்கிற பொழுது உங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ வேதனைப்படுவாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நினைச்சு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? அபோர்டன் அபோர்டன் அப்படி திரும்புங்க, அப்படி திரும்புங்க பிரதர் பிரதர் அப்படி திரும்புங்க. ஆமா, எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ் போத் தி ஹேண்ட்ஸ். ரெண்டு பேரும் ரெண்டு கைகளையும் உயர்த்துங்க. உங்க பேரண்ட்ஸை பாருங்க, நீங்க ஏன் கையை உயர்த்துறீங்க? ஆமா, இவங்க தான். கையை உயர்த்துங்கப்பா, கை உயர்த்துங்க. உங்க பேரண்ட்ஸை பார்த்து உயர்த்து சொல்லுங்க, சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க அம்மா, அப்பா, நான் பல முறை உங்களை எதிர்த்து பேசியிருக்கிறேன், உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேன், தயவு செய்து இன்றைக்கு என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே, மகிழ்ச்சி. அப்படியே கீழே போய் நில்லுங்க, பார்க்கலாம். கீழே போய் நில்லுங்க, ரொம்ப சந்தோஷம். கீழே போய் நில்லுங்க, போங்க பிரதர். இங்க வாங்க பிரதர், முடியல இன்னும், இங்க வாங்க. அந்த பையன் உடனே என்ன செய்தான், முழங்கால் படியிட்டு அப்பா கால்களை பிடித்து கொண்டு அம்மா கால்களை பற்றி கொண்டு கண்ணீரோடு அழுதான். என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க அம்மா, உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன், உங்களை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். மூன்றாவது கேள்வி, தம்பி தேவையில்லாம கதைக்கிறது, தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுறது, தேவையில்லாத டிஸ்கஷன், தேவையில்லாத பிஹேவியர்ஸ், தேவையில்லாத ஆட்டிடியூட்ஸ், இதெல்லாம் உனக்கு இருக்காயான்னு சொல்லி கேட்டேன். எல்லாம் இருக்கு சாமி அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான். அவன் வாழ்க்கை மாறினது. நீங்க இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்க என்ன செய்ய போறீங்க? போய் உட்காருங்க. காட் பிளஸ் யூ.
எனக்கு பிரியமானவர்களே, என் கடமையில் தவறியதாலும், என் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல பல நான் செய்தேன். நாம் சொல்லுகிறோம், என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாளை மாதா பா சொல்ற மாதாவே, நீங்க எனக்காக பிரேயர் பண்ணுங்க. வான தூதர்கள் எனக்காக பிரேயர் பண்ணுங்க. எல்லா புனிதர்கள் எனக்காக பிரேயர் பண்ணுங்க. மறுபடியும் பார்த்து, சிஸ்டர் பிரதர் எனக்காக பிரேயர் பண்ணுங்க என்று நாம் சொல்லுகிறோம். இதை உணர்ந்திருக்கிறோமா? எல்லோரும் எழுந்து நில்லுங்கள், நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுங்கள், கரங்களை குவித்து ஒரு விசை ஆண்டவர் முன்னிலையிலே உங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் எத்தனை முறை மனைவிக்குரிய அந்த குணநலன்கள் இல்லாமல் போயிருக்கிறேன், எத்தனை முறை கணவனுக்குரிய அந்த குணநலன்கள் இல்லாமல் போயிருக்கிறேன். தாயாய் தாங்குபவளாய் இருந்திருந்தால் நான் தானே அழகான மனைவி, நல்ல தந்தையாய் வழிகாட்டியாய் இருந்திருந்தால் நான் தானே என்னுடைய வீட்டின் வெளிச்சம். என் பெற்றோரை காயப்படுத்தியிருக்கிறேன், இயேசுவே என்னை மன்னியும் என்று ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போமா?
இரக்கமாயிரும் தெய்வமே, இரக்கமாயிரும்.
நாங்கள் பாடுகிற இந்த பாடல் வரிகளை ஜெபமாய் மாற்றி இரண்டு கரங்களை நெஞ்சோடு மார்போடு வைத்து உணர்ந்து சொல்லுவீர்களா? இரக்கமாயிரும் தெய்வமே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் தெய்வமே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் தெய்வமே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் தெய்வமே இரக்கமாயிரும் தெய்வீக குணமளிக்கும் இயேசுவே இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் இரண்டு கரங்களையும் நெஞ்சோடு மார்போடு வைத்து இயேசுவே என் மேல் இரக்கம் வையும் நான் அறிந்தே பாவம் செய்தேன் தெரிந்தே பாவம் செய்தேன் என் சிந்தனையால் சொல்லால் செயல்களால் எனக்கு கொடுக்கப்பட்ட பலவிதமான கடமைகளிலே நான் மீண்டும் மீண்டும் விழுந்து போனேன் தெய்வமே என்னை மன்னியும் என்னை மன்னியும் உணர்ந்து நாம் சொல்லுவோமா எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாமல்ல இறைவன் நம்மீது பேரன்பும் பேரிரக்கமும் வைத்து நம் பாவங்களையும் பலவீனங்களையும் இயலாமையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக